ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان استق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. சலாமும் சலவாத்தும் எங்களுடைய உயிருளும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்து மடிந்த நபித்தோழர்கள் பின்தொடர்ந்தவர்கள் மீதிலும், மறுமைய நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். நேர்வழியில் வாழ்ந்து காட்டிய முஸ்ஹப் இப்னு உமைர், இந்த நேர்வழி என்ற இந்த வழி இஸ்லாமிய மார்க்கமாகும். இது அல்லாஹுவினால் அவனிடமிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட தூய்மையான மார்க்கமாகும். இந்த நேரான பாதையை பூமியில் உள்ள அனைத்து ஜின்களும் மனிதர்களும் பின்பற்றி வெற்றி அடைவார்கள் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி அடையவும் மாட்டார்கள். பூமியிலே மிக சொற்பமானவர்கள்தான் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றி முஸ்லிமாக மரணிக்கக்கூடியவர்கள். இதை தவிர உள்ளவர்கள் அவர்கள் எப்படிதான் மார்க்க நெறிமுறைகளை மக்கள் மத்தியிலே காண்பித்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள். அவர்கள் செல்லும் இடம் மறுமையிலே நரகம். அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் உலகத்திலே சுகபோகமாக சந்தோஷமாக ஏதோ கிடைத்ததை கொண்டு மனமகிழ்ச்சியோடு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய விசுவாசிகள், அது முதல் மனிதன் ஆத நபி தொடக்கம் இறுதி தூதர் வரைக்கும், இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கும் மறுமையின வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மனித சமுதாயத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான விதிமுறையாகும். நபியார்கள் இந்த சத்தியத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே உயிர்ப்பித்த பிறகு அந்த வரிசையிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரிசையிலே இவர்கள் வந்து சத்தியத்தை போதித்தார்கள். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு மக்களாக ஜாகிலியத் என்று சொல்லப்படக்கூடிய ஷிர்க் பல்கி பெருகி மலிந்து காணப்பட்ட அந்த தருணத்திலே உயர் குலத்திலே குரேஷி குலத்திலே நபி அவர்கள் இந்த சத்தியத்தை புதுப்பித்தார்கள், இதை உயிர்ப்பித்து மக்களுக்கு காட்டினார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே அதிலே வரவேற்பு வரவில்லை, எதிர்ப்புகள் வந்தன. விரலிட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் அதை ஆதரித்தார்கள், ஆனால் அவர்களாலும் கூட பெரிதாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் ஒருவர் தான் அபு தாலிப் அவர்கள், நபி அவர்களை நல்ல முறையிலே பராமரித்து வளர்த்தவர், தந்தையினுடைய சகோதரர், பெரிய தந்தை, ஆதரித்தவர் தான், ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக மிக சொற்பமானவர்கள் தான் சத்தியத்தை ஏற்று முஸ்லிம்களாக ஆனார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை உண்டு, ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய நிலைமைகளை பார்த்தால் அவர்களுக்குண்டு தனி ஒரு சரித்திரத்தையே நாங்கள் சொல்லலாம். நபிகாலத்திலே அதில் ஒருவர் தான் உயர்குலத்திலே குறைசி வம்சத்திலே பிறந்தவர் தான், நல்ல பணம் பலம் உள்ளவர், மக்கள் மத்தியிலே அந்தஸ்து செல்வாக்கு உள்ளவர், சுகசாக செல்ல பிள்ளையாக வாழ்ந்தவர் முசாபு இப்னு உமர், உமருடைய மகன் முசப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 25 வயது உடைய ஒரு துடிப்பான வாலிபர், செழிப்பாக வாழ்ந்தார். மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாகவெல்லாம் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த அளவுக்கு என்றால் ஜமாஅத்து தொழுகையை கூட நாங்கள் இந்த கொரோனா காலத்திலே ஒளிந்து ஒளிந்து தொழுதாமே ஆங்காங்கே வீடுகளிலே, அது போல சொந்த ஊரிலே அகதிகளை போண்டு ஒளிந்து கொண்டு தாருல் அர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அவருடைய வீட்டில அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அந்த இடத்தையும் தான் அவர்கள் பிரச்சார களமாகவும் ஆக்கினார்கள். இவர் நபி அவர்களுடைய அந்த கொள்கைகளை போதனைகளை கவனமாக செவியிட்டார், சிந்தித்தார், மார்க்கத்தை கற்றார், அவர் இந்த சத்தியத்தில் நுழைந்தார். இவருடைய தாயார் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உயர்தரமான அந்த குடும்பத்திலே இவருக்குன்று ஒரு தனி ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த குடும்பத்தவர்களெல்லாம் தன் ஆதிக்கத்துக்குள் வைத்திருந்தார். இந்த வாலிபர் முஸ்ஹப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூட தன் தாயிடம் சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலை இருந்தது. ஆனால் இவருடைய தாயார் இவருடைய நிலைமையை, இவர் இஸ்லாத்தை ஏற்று நேர்வழியில் நடக்கின்றார் என்ற அந்த விடயத்தை வேறு சிலர் மூலமாக அறிந்து கொண்டார். இவரை சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார். வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் இவர் என்ன செய்தார்? அடைத்து வைத்தார். இவர் விடாமல் இந்த சத்தியத்துக்காக பாடுபட்டு கொண்டிருந்தார். நபி அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம், சஹாபாக்கள் மீதான கொலை முயற்சி, நிறைய சஹாபாக்களை கொன்று குவித்தது, சித்திரவதை செய்தது என்று அடக்குமுறை நிராகரிப்பாளர்களினால் மேலும் மேலும் கூடிக்கொண்டே இருந்த காலம். ஒரு சிலரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சுதந்திரமாக பின்பற்றக்கூடிய அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த தருணத்திலே மதினாவிலே இஸ்லாமிய புரட்சி வெடித்த காலம். அதிலே 12 நபித்தோழர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அக்கபா உடன்படிக்கையிலே முதலாவது உறவில பிறகு அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லுல்லா, எங்களுக்கு நல்ல முறையான மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கற்றறிந்தவர் ஒரு ஆலிம் தேவை, ஒருவரை அனுப்பி வையுங்கள். மதினாவிலே இஸ்லாம் பரவக்கூடிய சூழல் இருக்கிறது, சத்தியத்தை பரத்த வேண்டும் என்ற நோக்கம். உடனே நபி அவர்கள் அனுப்பி வைத்தவர் தான் முஸ்ஹப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அம்மா பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்றால் சுமார் 70 பேர்களை சத்தியத்துக்காக பிரச்சாரம் செய்து மக்களுக்கு இரவோடு இரவாக அக்கபா என்ற இடத்துக்கு 70 பேரை கூட்டி வந்தார்கள்.
இஸ்லாம் என்று புகாரிலே வருகிறது. இஸ்லாத்துக்காக நாங்கள் வாக்குறுதி செய்தோம் என்று அந்த 70 நபித்தோழர்களில் அவர்களை அழைத்து வர முக்கிய காரண கர்த்தாவாக இருந்தவர் முஸ்ஹப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு இவர் மக்காவிலே தொல்லைகள் அதிகரிக்கும் போது, கொடுமைகள் மேலோங்கும் போது, நபி அவர்கள் இவர்களை அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். நஜ்ஜாசி மன்னர் அவருடைய அந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு இருந்தார். இவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலும் குரேஷிகளிலே அதிகமான செல்வங்கள் செல்வாக்கு இருக்கின்ற காரணத்தினால் பாவங்களிலே மேலோங்கி இருந்தார்கள். ஆனால் இவர் அப்படி இருக்கவில்லை. எல்லா வாக்கு வசதிகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்தாலும் அவர் சுய கட்டுப்பாடோடு ஒரு கண்ணியமாக வாழ்ந்தவர், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர். இஸ்லாம் வந்த பிறகு பேணுதலில் உச்சபட்சத்தில் இருந்தார். ஹிஜ்ரத் செய்து அவர் கொஞ்ச நாள் தான் இருந்தார். உடனே அவர்கள் நபி அவர்கள் மதீனாவுக்கு, அதாவது யத்ரிபுக்கு அவர்கள் பயணம் செய்து விட்டார்கள், ஹிஜ்ரத் செய்து விட்டார் என்ற தகவல் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் மதீனாவுக்கு ஓடி வந்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட அவருடைய தலைவர் ஒரு சில கையாட்களை அனுப்பினார்கள் அவரை பிடித்து வரும்படி. இவரை சந்திக்கும் போது முஸ்ஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் கடைசி தடவை, அடுத்த முறை என்னை பிடிக்க வந்தால் உங்கள் எல்லாரையும் கொலை செய்து விடுவேன். இங்கிருந்து அப்புறமாக விரட்டி அடித்து விட்டார். அவ்வளவு மார்க்க உறுதி. அவரும் நல்ல துடிப்பான இளைஞராக இருந்தார். பிறகு அவர் இந்த சத்திய போதனையை மேலும் மேலும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார். பத்ர போர் வந்தவை, அதிலே கைதிகள் பிடிபட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் மத்தியிலே மசோதா நடந்தது, இவர்களை கொல்வதா அல்லது ஈட்டுத்தொகை வாங்கி விடுவதா. பிறகு நபி அவர்கள் மசூராவில் முடிவெடுத்தார்கள், இந்த கைதிகளை எல்லாம் ஈட்டுத்தொகை வாங்கி அனுப்பிவிடுவோம். அதிலே பிடிபட்டவர்கள் ஒருவர் தான் முஸ்ஹப் அவர்களுடைய சகோதரர், கூட பிறந்தவர் அபு அஸீஸ். இவர் முஸ்ஹப் கொடுமைப்படுத்தப்படுகின்ற நேரத்திலே மக்காவிலே பார்த்துக் கொண்டிருந்தவர். இரத்த உறவுக்காக ஏன் உண்டாகும் செய்வார். இவர் கேள்விப்பட்டு கைதியாக பிடிபட்டிருக்கக்கூடிய கூட பிறந்த சகோதரர் இருக்கிறாரே, அவரை பார்ப்பதற்காக சென்றார். எங்களுடைய உள்ளத்திலே எப்படி இருக்கும், ரொம்ப நாள் சந்தித்து என்ன இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகள், அவரை சந்தித்து ஆறுதல் சொல்லி அழகிய வார்த்தையை சொல்லி, ஏன் இப்படி உனக்கு புத்தி போகிறது, நீ இதை ஏற்றுக்கொண்டா நன்றாயிருக்கும் தானே என்று சொல்வார் என்று நினைக்கலாம். அங்கு நடந்த விடயம் வேறு. அங்கு போய் என்ன சொன்னார் தெரியுமா, இவருடைய இந்த கட்டுறீங்களே, இவருடைய கையை இன்னும் இறுக்கமாக கட்டுங்கள். பைனலகு உம்முன், இவருக்கு ஒரு தாய் இருக்கிறார். பில் மக்கா, மக்காவில் இருக்கிறார். கசீரத்தல் மால், அதிகமாக பணம் இருக்கிறது. அதாவது என்னுடைய தாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லவில்லை. இவருக்கு ஒரு தாய் இருக்கிறார், மக்காவில் இருக்கிறார், அவரிடத்தில் அதிகமாக பணம் இருக்கிறது. இவரை பிடித்தால் அதிகமாக அவரிடத்தில் வசூலிக்கலாம், நல்லா இறுக்கி கட்டுங்கள் என்று சொன்னார். அப்ப இந்த சகோதரர் சொன்னார், என்னுடைய கூட பிறந்த சகோதரா, நீ ரத்த உறவுக்கு காட்டுற மரியாதையானே, என்ன இருந்தாலும் நீ என்னுடைய சகோதரன் தானே, ஏன் இப்படி கலக்கிறார். இன்னஹு அஹி தூனக, நிச்சயமாக நீ சகோதரன் காவல், உன்னுடைய கையை கட்டுகிறாயே, அவர்தான் என்னுடைய சகோதரன். குறுகை உறவா குறுகை உறவா, சத்திய உறவா ரத்த உறவா மாறும் போது அறுத்து வீசினார்கள். யார் முதலாளி இருக்கக்கூடிய உறவு, தாய்க்கு முன்னால் தாயை படைத்தவன் யார், தாய் பிறந்த குடும்பத்தை படைத்தவன் யார், அல்லாஹ் தஆலா. அவன் படைக்காவிட்டால் நாங்கள் எங்கே, தாய் எங்கே, சகோதரன் எங்கே, என்னுடைய பிள்ளைகள் எங்கே, முதலாவது மார்க்க அறிவு எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள். தன்னுடைய தாய் என்று தெளிவாக உலக விஷயத்திலே இருக்கும் போதும் கூட இவருடைய தாய் அவருடைய காசியை புடுங்கும் போது அனுப்புகிறார். நீ என்னுடைய சகோதரன் கிடையாது என்று சொல்கிறார். நபி அவர்களுடைய முன்னிலையில அல்லாஹ் தப்பாக இருந்தால் என்ன வசனம் இறக்கி இருப்பான்? நீங்கள் சொல்வது பிழை, இப்படி ஒருவர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் அவர் தாய்த்தான் இறக்கி இருப்பாரா இல்லையா? அல்லாஹு தஆலா நூஹு நபியுடைய காலத்தில் சொல்லிவிட்டான். நூஹு நபி மகனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது அவர் உன்னுடைய மகனே கிடையாது என்றார். அல்லாஹு தஆலா தெளிவாக மார்க்கத்தை கற்றறிந்திருக்கிறார். அதனால் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். பிறகு ஈட்டுத் தொகையை வாங்கி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். பிறகு அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், உமர் ரலியல்லாஹு சொன்னது போன்று, அதாவது குடும்பத்தாருடைய கையிலேயே ஆயுதத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக கருவுங்கள். அல்லாஹு தஆலா அப்படித்தான் வசனத்தை இறக்கினான். ஏன் இவர்களை விட்டு விட்டீர்கள், இதுக்கு பிறகு விடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கண்டித்து வசனத்தை இறக்கினான். இப்படி இருந்தவர்கள் அவர்கள். ஒரு முறை இவரை செல்கின்ற போது நான் சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உந்துரு இலா ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை கொஞ்சம் பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதர், ஏனென்றால் அவர் ரொம்ப அலங்கோலமாக மெல்லியதாக ஒரு எளிமையான முறையில் ஆடையும் அணிந்து மணியாத மாதிரி ஒரு மாதிரி இருந்தார். அந்த மனிதனை பாருங்கள், நவ்வல்லாஹு கல்பஹு, ஆனால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா ஒரே நிரப்பி இருக்கிறான். வளர்த்தது ராயித்த வகுவ அபி, நான் இவரை இவருடைய தாய் தந்தை மத்தியிலே பார்த்திருக்கிறேன். இவருடைய வளர்ந்த விதத்தை, தரமான சாப்பாடு, சிறப்பான குடிபானம், இதையெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு போசாக்காக வளர்ந்தவர், செல்லமாக வளர்ந்தவர். ஆனால் இவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வதஹு ஹுப்புல்லாஹி வரசூலிஹி இலாமா தரவுன, அல்லாஹ்வின் தூதரை நேசித்த காரணத்தால் தான் இவர் இந்த நிலைக்கு இவர் இவரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கிறீர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெளியிலே சஹாபாக்களுக்கு அவருடைய தோற்றத்தை பார்த்தால் சில நேரத்தில் ஈமான் இல்லாமல் போகக்கூடிய அந்த சான்ஸ் இருக்கிறது என்பதனால் தான் இவருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா ஒளியா நிரப்பி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி மூலமாக சொன்னார்கள். அப்போ நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் வேண்டிய பொய்களை சொல்லி பித்தலாட்டங்களை சொல்லி அந்த ஆட்களை சேர்த்து அவர்கள் எவ்வளவோ ஆட்சியை பிடித்திருக்கலாம், செல்வாக்குகளை கூட்டியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார், அது முஸ்அப் இப்னு உமைரா அல்லது வேறு நபித்தோழரா என்று தெரியவில்லை. ஒரு நபித்தோழர் வந்தார், அவர் வந்து நபியிடத்தில் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? அல்லாஹ்வையும் தூதரையும் தான் நான் நேசித்திருக்கிறேன், வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார். நீ யாரோ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய் என்று மறுமை இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பில் வருகிறது, அதாவது நபிய அவர்களை நான் கடுமையாக அல்லாஹ்வை நபியை நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது மேட்டிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிரு, மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி எப்படி வேகமாக தண்ணீர் பாயுமோ அதுபோல சோதனை உன்னை நோக்கி பாயும். எதற்கு? நபியை நேசிச்சதுக்கு. கேட்டு எப்படி சொல்லியிருப்பாங்க, இல்லை 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 அப்படி நேசிக்க வேணாம், நீ நன்றாக ஆயிரி, ஆனா என்னோட சேர்ந்துக்கோ, யாருக்கும் சொல்லிப்பாங்க. உண்மையை சொன்னார்கள், அவள் சேர்ந்தா ஒண்ணு சேராட்டி ஒண்ணு, சத்தியத்தை சத்தியமாக சொன்னார்கள். ஏனென்றால் இந்த சத்திய ஜமாஅத்துல் முஸ்லிமீனில யார் வந்து இணையவராக இருந்தாலும் அவர்கள் விளங்கித்தான் வர வேண்டும். விளங்காமல் வந்து எந்த பயனும் இல்லை. நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ ஆண்டு காலமாக இந்த சத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அடிப்படை கொள்கை தெரியாமல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு லாபம்? அவர்களுக்கு லாபமா, பிள்ளைகளுக்கு லாபமா, சகோதரர்களுக்கு லாபமா? யாருக்கும் லாபம் கிடையாது, அவங்களுக்கு தான் நஷ்டம், அவங்க தான் சுமக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா என்று. மக்கா அந்த பத்ரு விஷயம் முடிந்து விட்டதா, இவர்கள் பழி வாங்கக்கூடிய வேலையை மக்கத்து காபிர்கள் இன்னும் படைகளை திரட்டினார்கள். இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி அவர்கள் திரட்டி எந்த உறவுகளுக்கு மத்தியில இன்னும் உசுப்பேத்தக்கூடிய அளவுக்கு நிறைய ஆட்களை திரட்டி கொண்டு என்ன செய்தார்கள், நபி அவர்களுடைய இந்த சத்தியத்தை ஒழித்து கட்ட வேண்டும், நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், முக்கியமாக இருந்த நபித்தோழர்களை எல்லாம் போட்டு தள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே புறப்பட்டு வந்தார்கள். பெரும்படை நபி அவர்கள் சில யுத்த வரம்புகளிலே கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார்கள். உஹது மலையிலே உச்சியிலே எங்களுடைய உடல்களை பருந்து கழுகுகள் கொத்தி தின்றாலும் இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று கட்டுப்பாடை விதித்தார்கள். சில பொறுப்போக்குகளின் காரணமாக கட்டுப்பாடை மீறி வந்தார்கள். ஏனென்றால் மலை உச்சியில் இருந்தால்தான் என்ன நடக்கிறது என்ற தகவல்களை சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை ஏற்படுத்தி விட்டான். இப்படிதான் முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மாறி மாறி கால சக்கரங்களை சுழற்றுவான். வெற்றி எல்லா நேரத்திலும் காபிர்களுக்கும் வராது, வெற்றி எல்லா நேரத்திலும் முஸ்லிமுக்கும் வராது. இப்படி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் ஒரு கடும் சோதனை. ஆனால் ஈமான் அதிலே இருக்கிறது. பள்ளத்தாட்டை எந்த அளவுக்கு என்றால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜமாத்துக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ளேயே யார் முஸ்லீம் யார் காபிர் என்ற சந்தேகத்திலே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே அவர்கள் ஆளாகிவிட்டார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் வந்து ஈட்டியால் கடவாய் பல்லை குத்தி உடைக்கப்பட்டு நபி அவர்கள் கடுமையாக பயங்கரமாக மயக்கமடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், சிறைவாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி எல்லாம் பரவிவிட்டது. ஏனென்றால் யுத்தத்திலே மூலமாக தலைவர் தான் அல் இமாமு ஜுன்னா. இமாம் என்பவர் கேளையம் இக்காட்டிலும் மின் வரையாகி பின்னால் இருந்து மக்கள் அவரோடு போராடுவார்கள். யுத்த காபி இவர் மூலமாக அவர்களுக்கு பலமாக பாதிக்கப்படும். அறிவு ரீதியாக பார்த்தால் தனி ஒருவன் முன்னால் இருந்து பின்னால் எப்படி ஒரு அம்பு விட்டால் முடிந்தது கதை என்று நினைக்கலாம். ஆனால் அதுதான் வழிமுறை. இப்படி ஒரு சில கட்டத்திலே கலக்கப்பட்டதனால் நபி அவர்கள் பின்னால் தள்ளப்பட்டார்கள். பின்னால் வந்து அடித்த பிறகு அவர்கள் மயக்கமாகிவிட்டார்கள். ஆனால் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே மனிதர் தானே, ஈமான் எல்லா நேரத்திலும் ஒரே லெவலில் இருக்க சில நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக நபி வருது, நபி தூது வருகிறது, அல்லாஹ் இருக்கிற இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள், அற்புதங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் மரபு இருக்கிறது, பலையினம் இருக்கிறது, சந்தேகம் என்ற விடயம் மேலோங்கும். இதனால் நபி தோழர்கள் எல்லாம் திரித்துக் கொண்டு ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடினார்கள். ஆனால் முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடவில்லை. அவர்கள் கீழே விழுந்து கிடந்த கொடியை எடுத்து தூக்கி நிப்பாட்டினார்கள். தூரத்தில் வந்து பார்த்தார் நிராகரிப்பாளன் அவருடைய வலது கையை வெட்டி விட்டான், அடுத்த கைக்கு மாற்றினார்கள். அப்பவும் முஸ்லிம்கள் விஷயத்தை தளரக்கூடாது, ஏனென்றால் கொடியை உயர்த்தினால்தான் முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். எங்களுடைய அணி இங்கு இருக்கிறது, அவர்களுடைய அணி அங்கு இருக்கிறது என்ற ஒரு நேரான கோட்டுக்கு வந்து புற புரிவார்கள். இது கீழே விழுந்த பிறகு எல்லாம் கலவையாகிவிட்டது. இதை கவனித்த அவர்கள் ஆட்களை ஆட்கள் தாக்குவதோ வீரமரணம் அடைவதோ அப்பொழுது முக்கியமில்லை, வெற்றியை கொண்டு வர வேண்டும், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இடது கையில வலியை தாங்கி பிடித்து அவர்கள் தூக்கி பிடித்தார்கள். அடுத்த கையில் அவன் வெட்டி விடுகிறான். நபித்தோழர்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று அவர்கள் சொன்ன இறுதி வார்த்தை முஹம்மது என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தூதரை தவிர கிடையாது, நீங்கள் ஓட வேண்டாம் என்று அவர் சொல்லி இருக்கும் போது பின்னால் இருந்து அவன் வாயை நெஞ்சிலே இறக்கி இவரை ஷஹீதாக்கினார். நிராகரிப்பாளன் இவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். நபித்தோழர்களுக்கு சந்தேகம், நபி அவர்கள் உயிராக இருக்கிறார்களா இல்லையா, ஆனால் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் முகமது என்பவர் கொல்லப்பட்டு விட்டார். இவர் இறுதி வார்த்தையாக சொன்னார் முகமது என்பவர் தூதரை தவிர கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்தே குர்ஆன் வசனத்தை நபி அவர்களிடம் உதிக்க செய்கிறார். ஆலே இம்ரான் 144வது வசனம் எடுத்து பாருங்கள். وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ நபி அவர்கள் எழும்புகிறார்கள். அப்பொழுது வணங்குகிற நபி அவர் உசுரோடு இருக்கிறார்கள் என்று இவர்கள் மடிகிறார்கள், அவர்கள் எழும்புகிறார்கள். வமா முஹம்மதும் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. கது ஹலத் மின் கபிலிஹி ருசுல், இவருக்கு முன்னால் எவ்வளவோ தூதர்கள் சென்று விட்டார்கள். அப்ப இன் மாத்த, இவர் மரணித்து விட்டாரோ அது குத்த அல்லது கொல்லப்பட்டாரோ, இன் கலத்தும் அல ஆக்காபிக்கும், நீங்கள் உங்களுடைய வந்த வழியை குதிகளை விட்டு நீங்கள் பின்னால் ஓடுவீங்களா? இப்படி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை கேட்கிறான். பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு சமநிலையை கொடுத்து, முஸ்லிம்களுக்கு தோல்விதான், பெரிய பாதிப்பு தான், பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த சத்தியத்தை மேலும் மேலும் எங்களுக்கு உயிர்ப்பிக்க செய்து தூய்மையான வழியிலே பாதுகாத்து தந்திருக்கிறான். மீதமான விஷயத்தை இரண்டாவது குத்துபாவிலே பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹு லி வலக்கும். இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனு, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா, வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, அம்மா பஅத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வை எடுக்கிறார்கள். ஒரே போர்வையிலே பல சகாபாக்களை எல்லாம் போட்டு அவர்கள் புதைக்கிறார்கள். அதிலே நபி அவர்கள் அந்த ஷஹீதாக்கப்பட்ட சகாபாக்களுக்கு மத்தியிலே வானையில் கையை உயர்த்தி ஒரு விடயத்தை சொன்னார்கள். கியாமத்தினாலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஷஹீதுகள் என்பதற்கு நான் சாட்சி கூறுவேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் உத்தரவாதம் வழங்கப்பட்ட ஷஹீதுகள், உஹதிலே மரணித்த உயிர் தியாகி சஹாபாக்கள். இப்படி பார்க்கும் போது இவரும் இரண்டு கைகள் அறுக்கப்பட்டு நெஞ்சிலே வாள் குத்தப்பட்டு மரணித்து கிடக்கிறார்கள். யாரே? முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள். இவர்களெல்லாம் பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 33 அத்தியாயம் 21 வசனத்தை ஓதினார்கள். 23-21 நினைக்கிறேன், அந்த வசனத்தை ஓதுகிறார்கள். மினல் முஃமினீன ரிஜாலன், விசுவாசிகளான சில ஆண்கள், பல ஆண்கள் இருக்கிறார்கள். சதகு மா அஹதுல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியாளர்கள் உண்மைப்படுத்தி வைத்து விட்டார்கள். அந்த வாக்குறுதியை அடைந்துவிட்டாலும் இருக்கிறார்கள், நிறைவேற்றி லட்சியத்தை அடைந்தவரும் இருக்கிறார்கள். என் தவிர அதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு மாறுபாடும் அவரிடத்தில் கிடையாது என்ற வசனத்தை அவர்கள் ஓதினார்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்திலே பாருங்கள், இந்த நபி அவர்கள் மௌத்தா போன பிறகு இந்த சத்தியம் மேலும் மேலும் பல இடங்களிலே வளர்ந்து செல்வ செழிப்பும் மேலோங்கியது. நபி இருந்த போது வறுமையா, 3 பட்டினை, அப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமத்திலே அவர்கள் மரணித்தார்கள் நபி அவர்கள். அவர்கள் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பத்தில் ஏழ்மையாக இருந்தேன், உன்னை நான் அகுனா பணக்காரனாக ஆக்கி வைக்கவில்லையா அல்லாஹ் கேட்கிறான். நபி ஆரம்பத்தில் ஏழ்மையாக வளர்ந்தார்கள். தாய் தந்தை கிடையாது, சகோதரன்லாம் கிடையாது, வளர்ப்பிலே வளர்ந்தார்கள். பிறகு அவர்கள் தொழில் செய்தார்கள், வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். அவருடைய வியாபார திறமையை பார்த்து ஏற்கனவே ஒரு பெரிய பணக்காரியாக செல்வ செழிப்பு உள்ள கதைஜா ரலியல்லாஹு அவர்கள் வயதில் மூத்தவராக இருந்தாலும் இவருடைய நடவடிக்கையை பார்த்து விரும்பி கல்யாணம் முடித்தார்கள். ரெண்டு பேரும் சேரும் போது மேலும் மேலும் பொருளாதாரம் செல்வம் எல்லாம் மேலோங்கியது. பிறகு சத்தியத்துக்காக அல்லாஹ் தஆலா சோதித்து வறுமை கோட்டிலே வந்தார்கள். வறுமையிலேயே அவர்கள் மடிந்தார்கள். இப்படி இருந்தது. நபித்தோர்களும் இவ்வாறு நிலையில்தான் இருந்தார்கள். பிறகு இந்த சத்தியம் செல்வ செழிப்பாக பல நல்ல முறையில் வளர்ந்தது. அப்துல் ரஹ்மான் அவுப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சாப்பாட்டு தட்டிலே உணவருந்தும் போது வாயிலை வைப்பதற்கு முன்னால் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. குலுங்கி குலுங்கி யாரை நினைத்து தெரியுமா? முசாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? அவர் சொன்னார், அவர் ஒரு பாதையில் நடந்து சென்று விட்டால் பின்னால் வரக்கூடியவர்கள் அனுமானிப்பார்கள். இந்த இடத்திலே முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? போயிருக்கிறார். ஏன் வாசனை இருக்கிறது? தரமான வாசனை. ஒரு இடத்துல நின்றால் அந்த இடத்துல தான் அவருக்கான அந்த பெர்ஃபியூம் ஐட்டம் இருக்கும், அந்த அத்தர். ஆனால் அவர் இடத்தை விட்டு எங்கு சென்றாலும் அது நிலைத்து நிற்கிறது என்றால் எவ்வளவு தரமான ஒரு உயர்தரமான வாசனை, எவ்வளவு உயர்தரமான உடை, போசாக்கான குடிபானம், சாப்பாடு, தாய் தந்தை மத்தியில் அன்பு அரவணைப்பு, இதெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அலங்கோலமாக அலிமையாக அவர் மரணித்தார். எந்த அளவுக்கு அவருடைய நிலைமை என்றால், உகதிலே சாயிதாக்கப்பட்டவர்களுடைய நிலைமை, அவருடைய அதாவது ஒரே ஒரு உடை தான் இருந்தது கஃபன் இடுவதற்கு. அது அவருடைய உடையை வைத்துதான் தலை மூடினால் கால், காலை மூடினால் தலை என்று நிலையை ஏற்பட்டது. யார் ரசூலுல்லாஹ்? இவருடைய தலையை மூடவா காலை மூடவா? நபி அவர்கள் சொன்னார்கள், இவருடைய தலையை நீங்கள் மூடுங்கள், காலுக்கு சில புட்புதர்களை வைத்து மறைத்து நீங்கள் அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று அந்த நிலையை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாங்கள் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம், சாப்பாடெல்லாம் லேசாக கிடைக்கிறது. அன்று உளவு சொகுசாக இருந்தவர் சத்தியத்துக்காக தூக்கி வீசிவிட்டு இதிலே வந்து மரணித்திருக்கிறார்கள். என்ன நோக்கம் இப்பொழுதான் நாங்கள் பார்க்கணும். அவர்களை நான் வயத்தில் அவன் புத்திக்கிட்டு போன நபி அவருக்கு பொறுத்தாக போனார்களே, என்ன கிடைத்தது உலகத்தில்? அவசர அவசரமாக தேடுகிறார்கள், சொத்து சுதந்திரம் தேடுகிறார்கள், சத்தியத்துக்காக வேண்டி இரத்தவர்களை ஒட்டி நடக்கிறார்கள். இரத்த உறவுகள் சத்தியத்துக்கு எதிராக வந்தாலும் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களை காயால் எட்டி உழைக்கிறார்கள். என்ன நோக்கம்? உலகம், துனியா. துனியாவை பற்றின அறிவும் கிடையாது, மறுமையை பற்றின ஞானமும் கிடையாது. சகாபாக்களுக்கு தெளிவாக இருந்தது, இந்த உலகமெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இதை விடவும் நான் நல்லா சொகுசாக அனுபவிப்பதற்கு, நல்லவர்களோடு நல்ல முறையிலே நல்ல வாழ்க்கைக்கு அங்குதான் இருக்கிறது. அல்லாஹ் சோதிப்பதற்காக வைத்திருக்கிறான். சரியான புத்தியை பயன்படுத்தினார்கள், அதனால் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் தியாகம் செய்தவர்கள் எல்லாம் கபர் வாழ்க்கையில் இல்லை, நேரடியாக சொர்க்கம். சொர்க்கத்திலே அவர்கள் சிட்டுகளாக பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதிலே விளங்கி அழுது அங்கிட்டு கண்ணீரை துடைத்து விட்டு போவதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்படியும் அழலாம், எவ்வளவு விஷயங்களை பார்க்கலாம், வாழ்க்கையிலே கொண்டு வருகிறீர்களா என்று பார்க்க வேண்டும். அப்படி நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை நேர்வழியை வாழ்க்கையிலே முசபு போன்று ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று வாழாமல் இருந்தால் எங்களை பார்த்து எவ்வளவு அழமாட்டான், மறுமையில எங்களுடைய பிள்ளைகள் அழாது, தாய் தகப்பன் அழமாட்டான், நண்பர்கள் அழமாட்டார்கள், எல்லாம் தூக்கி எடிந்து விடுவான். எல்லாத்துக்கும் மேல எல்லாரையும் படைத்து அல்லாஹ் அழமாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், பாவங்களை மன்னிக்க மாட்டான். ஏ பாவம் நேர்வழிப்படி நடக்கவில்லை, நபித்தோர்களுக்கு வேற, அவங்களுக்கு வேறு சட்டமா? அதே 14 சூரா தான், எங்களுக்கும் 114 சூரா தான். புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸின் படி தான் அவர்களும் வாழ்ந்தார்கள், நாங்களும் எங்களுக்கு அதுதான். ஏன் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள், நாங்கள் ஏன் பின்தங்கி இருக்கிறோம்? ஈமான் பற்றாக்குறை. மார்க்கத்தை படியுங்கள், உள்ளத்திலே புகுருங்கள், செயலிலே கொண்டு வாருங்கள், பள்ளி தொடர்போடு இருங்கள், அல்லாவுக்கான நேசம் பாராட்டுங்கள். இதுல உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி உங்களுடைய புறத்தால் விழுகிறது என்பதை பாருங்கள். ஏன் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை இந்த உலகத்திலே? துனியா அட்டை விழுகிறது, பக்கத்து நாடு பார்த்து கொண்டிருக்கிறது, 57 என்று சொல்கிறார்கள், எல்லாம் பார்த்து கை கொட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். டூரிஸ்டுகள் எல்லாம் நல்ல முறையில் தாராளமாக திறக்குகிறார்கள், விபச்சாரம் பெருகுகிறது, மதுபானம் எல்லாம் நல்ல முறையில் அவர்கள் மேலோங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? துனியா மறுமையாக இருந்தால் அனைவரும் ஒரே அமைப்பிலே, ஒரே தலைமையின் கீழே, அது அடிமையாக இருந்தாலும் வெறுப்புக்குரியவனாக இருந்தாலும் வெறுப்பையும் கட்டுப்பட்டு சத்தியத்திலே பயணித்து அவர்களுடைய அந்த கொடியை அவர்கள் தூக்குவார்கள். ஆனால் இல்லை, அவர்கள் வரையாளர்கள். ஆனால் மறுமைக்காக அவர்கள் உழைக்காதனால் உலகத்திலே எல்லாம் கொடுத்து விடுகிறான். அவர்களுடைய மரணம் வந்து விட்ட பிறகு திரும்ப அவர்களுக்கு கிடைக்காது. நாங்கள் மறுமைக்காக வாழ்கிறோம், அல்லாவுக்காக மனம் பொறுத்து வாழ்கிறோம். இங்கு எங்களுக்கு சிறைச்சாலான வாழ்க்கை இருக்கிறது. பொறுத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாறாமல் வெற்றி நிச்சயம். அக்குலுக்கு அஸ்தகஃபிருல்லாஹ் வலக்கம்.